நிறுவனம் கூடத்தில் ஊக்கமிடம் பெற நிறுவ உறுதியாக தமிழறி அன்பனம் தொடர்புக்கு இடைப்படுத்தி கல்வியின் கள்ளமனம் கூட சித்தி வழங்கி கிடைத்து வருகிறார். தேசம் நிறைந்து உள்ள திருவாரூருமாடைய திருவருடைய குடியிருக்கக்கூடிய அடியார் திருமணமாக கொண்டாட்டத்துடைய கடியத்தை முருகன் புகழ்பாடு சட்டியின் சார்பாக பெரியவரான தொகை சொற்பொழிவு மகான் ஸ்ரீ முருகன் மாதந்தோறும் சனிக்கிழமை ஆடல் வளர்ந்துடைய திருவருடைய குருவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் நண்பர்கள் அனைவருடைய திருவடி எட்டனுடைய நன்றி வணக்கம். தொடர்ந்து சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறார். திருஞான சம்பந்த அருளை செய்த அந்த திருப்பதியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதியங்களை 384 திருப்பதியங்கள் திருஞான சம்பந்தரனுடைய திருப்பதியங்களை ஓதுவதன் மூலமாக வருகின்ற பயன் என்ன என்பதை ஞான சம்பந்தரே சொல்லுகின்ற இடங்கள் பல உண்டு. ஒவ்வொரு பதிகத்திலேயும் திருக்கடைக்காப்பு என்று சொல்லக்கூடிய திருக்கடைக்காப்பிலே அதை பதிவு செய்வார். இந்த பதிகம் அவர் இந்த பதிகத்தை பாடினால் இந்த பயன் வரும், இந்த பதிகத்தினுடைய பயன் இது என்பதாக சொல்லுகின்ற முறையிலே ஒரு தனி தன்மை வாய்ந்த ஒரு சில குறிப்புடைய பதிகங்கள் இன்னொரு ஆழ்வரே பொதுவான பலன்கள் பொதுவான நிலைகள் என்பதாக அமைத்து காணக்கூடிய நிலை. ஞானசம்பந்தரனுடைய திருக்கடைக்காப்பு மிக மிக முக்கியமானது என்பதாக ஒவ்வொரு பாடல் அந்த கடைசி பாடல் திருக்கடைக்காப்பு மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு திருக்கடைக்காப்பிற்கும் ஒவ்வொரு ஒரு நுணுக்கம் உண்டு. அந்த பதியத்தினுடைய நுணுக்கத்தை அங்கே பதிவு செய்து காட்டுவார். அப்படி இந்த ஞானசம்பந்தரனுடைய இந்த பதியங்கள் என்ன செய்யும் என்பதை ஒரு அற்புதமான ஒரு குறிப்புடைய ஒரு பதிகம் உண்டு. அது திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய தலம் திருநாரையூர் இல்லையா. நாரை வழிபாடு செய்து முத்தி பெற்ற தலம். நாரை வழிபாடு செய்து முத்தி, அப்புறம் கொக்கு வழிபாடு செய்து முத்தி, அப்புறம் குரங்கு அணில் காக்கை குரங்கு அணில் முத்தம் வழிபாடு செய்து முத்தி அடைந்த தலம். எறும்பு வழிபாடு செய்து முத்தி அடைந்திருக்கும். எறும்பு வழிபாடு செய்த தலம். யானை வழிபாடு செய்திருக்கிறது. சிறந்து வழிபாடு செய்து முத்தி அடைந்திருக்கிறது நம்மை தவிர. அப்படி இந்த திருக்கடைக்காப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இரண்டாவது திருமுறையில உறையினில் வந்த பாவம் உள்ள நோய்களும் என்பதாக ஒரு அற்புதமான திருப்பதிகம் அது. அதிலே திருக்கடைக்காப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தர் அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருப்பார். அந்த திருக்கடைக்காப்பினை நாம திருஞான சம்பந்த திருவடி கொண்டு இந்த வகுப்பினை தொடங்க வேண்டும் என்பதாக. Thank you. புதுமா அருளை செய்கிறார்கள். படித்து படித்து மீண்டும் மீண்டும் இந்த திருக்கடை காப்பினை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அற்புதமான அந்த நிலையை சொல்லுகின்றார் திருஞான சம்பந்தன். உரை மாலை மறைஞான பந்தன் உரை மாலை பத்து மொழிவார் திருவளர் செம்மையாகி அருள் வேறு மிக்க உளதென்பர் செம்மையினரே. இது இந்த செம்மையுள் நிற்றல் என்பதாக ஒரு அற்புதமான நிலை உண்டு. செம்மையுள் நிற்றாராகில் சிவகதி விளையும் என்று சிவனெனும் ஓசை அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உள்ளது. திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட கடகம் மெய்யராகி பொய்யை நீக்கி அற்புதமாக ஞானசம்பந்தர் இந்த செம்மை பற்றி மிக அற்புதமா சொல்லுவார். அப்படி திருவளர் செம்மையாகி அருள் பேர் எல்லாம் அந்த செம்மை என்ற நிலையிலே சிறந்து விளங்குவார்களாம். எதுல திருவருள் பெருகும் செம்மையானது விளங்கும். அப்படி அந்த செம்மையானது அந்த சிவமானது விளங்கி தோன்றும். ஞானசம்பந்தர் பதிகத்தை படிக்க 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 எல்லாம் சிவமாக ஆகின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் பதிகம் அதையும் சொல்லுவார். திருஞானசம்பந்தருடைய பதிகத்தை பாட பாட ஈசன் ஆவாரேன்னு ஈசன் ஆவாரேன்னு சொல்லுவார். நீங்கள் எல்லாம் நடமாடும் கோயிலாக தெரியலாம். அப்படி திருஞானசம்பந்தர் பதிகத்தை எண்ணி எண்ணி அதை சிந்திக்க சிந்திக்க நம்மையே அறியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவம் துடிவிட்டு துடிவிட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த ஒரு நிலையை சிந்தித்து நாம் திருக்கோகரணம் என்று சொல்லக்கூடிய தலத்தை சிந்தித்து வர வேண்டும். திருஞான சம்பந்த பெருமாள் திருக்காலத்திலே இருந்து பாடிய பதிகங்கள் என்பதாகிய அந்த வரிசையிலே திரு கைலாயம் என்று சொல்லக்கூடிய கைலாய மலை ரெண்டு பதியம் ரெண்டு பதியத்தையும் பார்த்தாச்சு. அப்புறம் திரு அந்த பதியம் திருக்கேதாரத்துக்கு அப்புறம் என்ன பதியம் பார்த்தோம். திருக்காலத்திலிருந்து அவர் பாடிய பதியங்கள் திரு கைலாயம் ரெண்டாச்சு திரு கேதாரம் ஆச்சு சொல்லிட்டீங்க. அப்புறம் திருப்பரப்பதம் அப்படிங்கிற தலம் இது மூணு நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் பார்க்க வேண்டியது திருக்கோகரணம் இந்த நீல பருப்பதம் கிடையாது. மூன்று இன்னும் பதிகங்கள் திருக்கால ஆனா திருக்காலத்திலேயும் ஒரு பதிகம் இருக்கு. அது திருக்காலத்தி மாணவர்கள் தானவர்கள் வந்து பார்த்துட்டோம். இப்ப திருக்காலத்தி மலையிலே இருக்கின்ற பொழுது திருக்காலத்தி மலையை பற்றியும் விதமான அந்த செய்தி கந்தமாறையில் கந்தமாறையில் எடுப்பா பதிகம் திருக்காலத்திலே அர்ப்பிக்கப்படுகிறது. அது ஒரு பதிகம். இப்ப நான்கு பதிகங்கள் நாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கின்றன. இப்பொழுது திருக்கோகரணம் என்ற பதிகம் திருக்கோகரணம் அதாவது புழுவ நாட்டினுடைய ஒரு அற்புதமான சிவத்தலமாக விளங்குவது என்பதாக போன முறை நம்ம சிந்திச்சோம். கோகரணம் நீங்க பேருக்கீங்களா? கோகரணம் நம்ம கர்நாடகால கோவா பக்கத்துல அதை பற்றிய செய்திகள்லாம் நம்ம கணேஷ் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். போன கோகரணத்தை பற்றி அற்புதமான அந்த செய்திகள் உண்டு. அதுல ஒரு சில செய்திகள் குறிப்பிட்டார் போனதற்காக இந்த தடவையும் குறிப்பிடணும். மாங்கடல் கோகரணம் வழியாலே சொல்லிட்டு நம்ம எதிர்நாளில் சொல்றோம். மாங்கடல் சூழ் கோகரணமாக கடல் வந்து வடிவத்துல அந்த கடலுக்கு
பார்க்கின்ற பொழுது அந்த ஐந்து கோகரணமாக இருந்து இது வந்து ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய
பெரிய இது போகரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு சிறப்பா இருந்தது. அது எல்லாருக்கும் பயன்படணும். போன தடவையே போகரணம் போயிட்டு வரணும்னு சொல்லி நம்முடைய சிந்தையை தூண்டுகின்ற நிலையில இருந்தது. எந்த அளவுக்கு நமக்கு குருமான் கூட்டி வைக்கின்றார் என்பதாக பார்த்து இரண்டு திருப்பாடல்கள் நாம போன வகுப்பிலே சிந்தித்தோம். முதல் திருப்பாடலும் இரண்டாவது திருப்பாடலும். ஆக மூன்றாவது திருப்பாடலிலே இருந்து நாம் இந்த திருப்போகரணத்தை தொடர்ந்து
சிந்திப்போம்.
பொருள் தெரிந்து முனிவர்க்கு அருளி. எங்க அருளினார்? ஆல நீழல் வாய் அருளிய அந்த நிலை. நால்வருக்கு உபதேசம். இப்படி உபதேசம் செய்கின்ற போது ஆல நீழல் வாய் முறைத்திரம் எப்படி புரியும்னா, ஆல நீழல் வாய், ஆழம் நிழல் வாய், அந்த இடத்திலே முறைத்திரம் அப்படின்னா எந்த வகையாக உபதேசிக்க வேண்டுமோ குருவுக்கு தெரியும். சீடனுடைய பக்குவம் குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எவ்வளவு தூரம் பக்குவம் அடைந்திருக்கின்றான் என்ற நிலையிலே அந்தந்த ஆன்மாவுக்கு அந்தந்த பக்குவ முறையிலே உபதேசம் செய்து முறை திறம். முறை என்பது அதனுடைய பக்குவம் தெரிந்து அதனுடைய வகைக்கு தெரிந்து அருள். பொருள் தெரிந்து முறை திறம், பொருள் தெரிந்து. ஆக எந்த பொருளிலே எந்த வகையாக சொன்னால் புரியும் பார்க்கணும். பெருமாள் அருள் செய்கின்ற பொழுது, குருவாக வந்து அருள் செய்கின்ற பொழுது எந்த வகையாக அருள் செய்ய வேண்டும்? சில ஆன்மாவுக்கு வாரசக தீட்சை என்று சொல்லக்கூடிய தீட்சையினாலே அருள் போயிடலாமா, இல்லைன்னா மானச தீட்சையினாலே அருள் போயிடலாம், இல்ல சில ஆன்மாக்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டாலே போதும் எல்லாம் புரிஞ்சிடும். முன்னம் என்ற ஒரு குறிப்பு உண்டு. குமரகுருவோட மிக அற்புதமாக தங்க கழிவெம்பாவில எவ்வாறு உபதேசம் புரிந்தார் நம்முடைய முருகப்பெருமான், ஓங்கார உபதேசம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒண்ணுமே இல்லையா, முன்னாடி இவர் உட்கார்ந்தார், இந்த பக்கம் இவர் உட்கார்ந்தார், குழந்தை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார், அவ்வளவுதான். வேறு எந்த விதமான அந்த நிலையும் இல்லாமல் முன்னம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்தாலே எல்லாம் புரிஞ்சு. அதுல ஒரு சிறப்பான ஒரு செய்தி, ஆழ நிழல் வாய் என்பதாக நிற்கின்ற நிலை, கல்லாத நிழல் கீழே இருந்து இந்த உபதேசத்தை பெருமான் புரிந்தார் என்பதாகிய ஒரு குறிப்பு நமக்கு பல இடங்களிலே திருமுறைகள்ல இருந்து. திருவையாடல் புராணம் செய்த பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார், கல்லாலின் புடைய மருந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்றுகள் வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிரந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்துகாய் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடர்க்கை வென்றான். அற்புதமான அந்த தட்சிணாமூர்த்தி சோத்திரம். அப்படி அந்த தட்சிணாமூர்த்திக்கு உரிய அந்த திருப்பாடலிலே கல்லாலின் புடை அமர்ந்து கல்லாலின் கீழ் இருந்து என்பதாகிய ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றது. இந்த கல்லால மரம் என்று சொல்லுவது என்ன? கல்லால மரம் என்று சொல்லக்கூடிய இந்த மரத்தின் கீழே இருந்து அருள் செய்தார்னு சொல்றாரு. இந்த கல்லால மரம் என்பதனுடைய தத்துவம் என்ன? அல்லது கல்லால மரத்தின் கீழே தான் இருந்து இதை செய்யணுமா, ஏன் கல்லால மரத்தின் கீழே இருந்தார் அப்படிங்கிற சில நம்முடைய எண்ணங்கள் உண்டு. ஏன்னா நாம கேட்கலனாலும் வெளியில இருக்கிறவங்க கேட்பாங்க. நம்ம வந்து கல்லாலின் கீழ் இருந்துன்னு சொன்னா நம்ம கல்லாலின் கீழ் இருந்துன்னு ஒரேடியா ஒத்துப்போம். எஸ் எஸ் நோ நோ அப்படின்னு. ஆனா நமக்கு கீழே வருகின்ற அந்த ஒரு நிலையிலே யங்கர் ஜெனரேஷன் வச்சுக்கோ, நமக்கு கீழே இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணு, ஏன் கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார் பையனே கேட்கிறான், ஏன் பெருமான் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், கல்லால மரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற ஒரு. முதல்ல கல்லால் மரம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த கல்லால மரம் என்பது என்ன? கல்லால் மரம் என்பது சரி, முதல்ல ஆள் என்பது என்ன, கல் ஆள் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆழ மரம் என்பதுதான் ஆலமரத்தினுடைய வகைகளிலே ஒன்று இந்த கல்லாலமரம். ஆலமரம் தான், ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு பெருமான் உபதேசம் செய்தார் அப்படிங்கிறது தான் வந்து நிலை. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு நிலை, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணைமலர் நல்லார் துணைவரே கல்லா நீழல் அல்லா தேவை. இப்ப கல்லால் என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஆலமரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. கல்லால மரத்திற்கு சயின்டிபிக்காவும் பண்ணலாம், புராண வழியாகவும் திருமுறை வழியாகவும் பல நிரூபிக்கக்கூடிய ஒன்று இந்த கல்லால மரம். தட்சிணாமூர்த்தி மூர்த்தம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லால மரம் என்பது மிக அற்புதமான ஒரு மரம். எல்லா ஆலமரமும் ஆலமரம் என்பது அது மண்ணில இருந்து தோன்றும். ஆலமரம் மண்ணில இருந்து விதையாக விதைத்து மண்ணில இருந்து தோன்றுகின்ற நிலை. ஆனால் இந்த கல் ஆலமரம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது எங்கேருந்து வரும் கேட்டீங்கன்னா பாறையிலிருந்து தோன்றும் ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. பல கல்லால மரங்கள் தோன்றும், பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறார் கூட வச்சுக்கலாம் போல. அது ஆலமரங்கிறது கீழே இருந்து அதுக்கு தனி ஒரு ஸ்பெசிபிகேஷன் உண்டு. உடனே நீங்க கோபுரத்துல இருக்கிற ஆலமரத்தை எல்லாம் உடனே கல்லால மரம் விட்டுறக்கூடாது. அது தப்பு. இந்த கல்லால மரம் என்பதற்கு அதாவது இச்சி மரம் என்பதாகவும் சொல்லுவாங்க. இச்சி மரம் என்பதாக சொல்லுவது கல்லால மரம் என்பது. நானே இந்த தந்தையாரெல்லாம் திருச்சியில இருக்கின்ற பொழுது அங்க அந்த சந்து பேரு இச்சி மர சந்துன்னு பேரு. எனக்கும் ரொம்ப நாளா தெரியாது, எங்க அப்பாவுக்கும் தெரியுது. இச்சி மர சந்து இச்சி மர சந்துன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இச்சி மர சந்துன்னு ஒரு சந்தா என்னது? அது இச்சிங்கிறது ஒருவேளை மரமா இச்ச மரமா என்ன மரம் அது மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த தெருல ஒரு லெப்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் வந்து கீழே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாறை, பாறையை உடைச்சுக்கிட்டு அந்த ஆலமரமானது வெளியில வரும். அப்படி பாறையை உடைத்து கொண்டு அந்த ஆலமரம் வெளியில வரும். அதுக்கு கல் ஆல் மரம் என்று பெயர். அதுதான் கல் ஆல் மரம். கல்லிலே இருந்து மரம் தோன்றும், அந்த ஆலமரம் தோன்றுகின்ற அந்த மரத்திற்கு கல் ஆல் மரம் அப்படின்னு. அப்ப அந்த கல்லால் மரத்தை பெருமாள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஏன் மண்ணிலேருந்து வர மரத்துல உட்கார மெனக்கெட்டு கல்லிலேருந்து வரக்கூடிய ஆலமரம் அதுக்கு ஏன் பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய திருமுறைகள் அடிப்படையில நம்முடைய நிலையிலும் ஒரு விளக்கம் அமைக்கலாம். இரண்டாவது சயின்டிபிக்கா நம்ம அதை பார்க்கின்ற பொழுது இந்த கல் ஆலமரம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்லாலமரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன ஏன் அதை தேர்ந்தெடுத்தார் பெருமான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சில அற்புதமான ஒரு நுணுக்கம் இருக்கு. என்னன்னா கல் என்பது கல்லுக்குள்ளே இருந்து இந்த ஆலமரத்தினுடைய விதை பல ஆண்டுகள் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது கல்லானது ஈரமுடைய தன்மையுடையதா இருக்கும். அந்த மண் அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மண் அந்த மரம் வளர்வதற்குரிய தகுதி உடையதாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் அந்த கல்லை உடைத்துக் கொண்டு அது வெளியில வர முடியும் இல்லையா? ஆக பெருமான் குருவின் மூலமான குருவாக வந்து உபதேசம் செய்கின்ற நிலையிலே ஏன் கல்லால மரத்தை தேர்ந்தெடுத்தாங்க? ரொம்ப நாளா யோசித்து யோசித்த பொழுது இந்த கல்லால மரம் என்பது வேறொன்றும் இல்லை, இந்த ஆன்மாவிற்கு உணர்த்துவதற்காக அமைத்தது இந்த கல்லால மரம். ஆன்மாவிற்கு உணர்த்துவதற்காக அமைத்தது இந்த கல்லால மரம். எப்படின்னா இந்த ஆன்மா என்பது கல்லை போல, அந்த ஆன்மாவினுடைய மனம் என்பது கல் போன்றது. ஏன்னா இறைவன் என்ற ஒருவனை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கின்றோம் என்பதையே உணராத நிலையுடைய அந்த ஆன்மா கல்லை போன்ற ஆன்மா. நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்தூறுக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணப்பதம் ஆணைப்பதம் படிவாம் அன்னையர்கள். அப்படி கல்லாக இருக்கக்கூடிய இந்த நிலையில இருந்து விதையாக இருக்கக்கூடிய சிவமானது உருவாக வருகின்ற பொழுது தோன்றிய இடம் இங்கிருந்துதான் நான் தோன்றியிருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து தாய்மான். அப்படி இதையெல்லாம் பிளந்தாதான் வெளியில வரும் சிவம். அப்படி இந்த மனமாக இருக்கக்கூடிய இந்த மனம் கல்ல மாதிரி இருக்கு, அதை கனியாக ஆக்க செய்ய வேண்டும் காட்டுகின்ற ஒரு குறிப்பு தான் கல்லாலமரம். கல்லை பிசைந்து கனியாக்கி. சோ கல் என்பது எங்கே எது என்பதாக சொன்னால் நான் இப்படி இருந்த பெருமானே உன்னை எண்ணி 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 அன்பினாலே உருகி உருகி நீராய் உருகிய ஆறுயிராய் நின்ற பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விதை ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஊத்தின உடனே மரமாக வெளியிலே வருவதைப் போல குருவாக இங்கு வந்து அருள் புரிகின்றேன் என்பதை காட்டுவது தட்சிணாமூர்த்தி கல்லான மரத்தின் கீழ்தான். தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாச்சா, இது வந்து நமக்கு திருமுறையின் வழியாக அமைந்த செய்தி. இரண்டாவது, கல்லால மரத்திற்கு இன்னொரு தனிச்சிறப்பு உண்டாம். அதாவது கல்லால மரத்தை பற்றி அந்த ஆலமரத்தினுடைய தன்மை, மரம் பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா மரத்திற்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, காலையில மரத்துல அது கார்பன் டை ஆக்சைட வாங்கிக்கும், வாங்கிட்டு வெளியில விடுறது ஆக்சிஜன் பிராணவாயு. காலையில வாங்கறது அது பிரீதிங், எப்படின்னா கரியமல வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியில விடும். இரவு ரிவர்ஸ் ப்ராசஸ், ரிவர்ஸ் ஆகும். என்ன, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கரியமல வாயுவை வெளியில விடுற காரணத்தினாலதான் மரத்துக்கு இரவு படுத்து உறங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் மரத்துக்கு கீழே படுத்தா பேய் குடிக்கும், பிசாசு குடிக்கும். இப்படி போய் மரத்தை வந்து ஒரு மரத்துக்கு மரம் ஒரு பேய் பிசாசை வச்சு இப்படி போனதுதான் அது. ஆனா மரம் என்பது ஏன் சயின்டிபிக்கா சொல்றதா, ஏன்னா இவன் படுக்கானேன்னு சொன்னா போய் படுக்க பார்த்துல, புலி பேய் பிசாசின்னு ஏதாவது சொன்னாதான் இவன் படுக்காம இருப்பான்னு அவனுடைய உடல் நலம் கருதி சொன்னது தானே தவிர. அப்படி இந்த கல்லாத மரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இது ரிசர்ச் பண்ணி வந்த வெளியில் வந்த ஒரு கல்லாத மரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டா என்ன அப்படின்னா, என்ன என்னன்னு
நினைக்கிறீங்க?
எதிர்பார்த்து இரவு அது எல்லா மரமும் செய்யற மாதிரி தான் அந்த ஆலமரத்துக்கு உண்டு. ஆனா இந்த கல் ஆலமரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, இந்த மரங்கள் எல்லாம் கரியமல கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியில விடுகின்ற பொழுது அந்த ஆக்சிஜன் ஓ2 அது ஆக்சிஜன். ஆனா இந்த கல்லால மரத்திலிருந்து வாங்கி வெளியில விடுப்பாரு அந்த கல்லால மரம், அது ஓ3 ஆக்சி ரிச். அந்த நீ பாத்தி ஓசோன் சொல்லக்கூடியது, ஓசோன் வந்து கல்லால மரத்துல கீழே உட்கார்ந்து கொண்டா அத்துணை தூய்மை தூய்மை தூய்மை. இன்னொரு சிறப்பு உண்டு கல்லால மரத்துக்கு, எப்பவுமே மூன்று இடங்கள் இலக்கியத்திலே சொல்லுவார்கள். அது ஒரு கல்லால மரம் மட்டும், கல்லால மரம் அதுல ஒன்று. அதாவது குளிர்ச்சியாக வெளியில இருக்கின்ற பொழுது கல்லால மரத்துல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சென்சார் வச்சு சென்ஸ் பண்ணுவோம். வெளியில இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகின்ற பொழுது இங்க குளிர்ச்சி ஆகும், இங்க வெளியில குளிர்ச்சி அதிகமாக இருக்கின்ற பொழுது இங்க அது வெப்பத்தை கொஞ்சம் கொடுத்து இதமாக செய்யுமா. அப்படி ரெண்டுமே உண்டு. ஏர் கண்டிஷனர் மாதிரி பெருமாள் பாருங்க, அப்பவே தேர்ந்தெடுக்கும் போது கிரியேட் பண்ணிருக்க. நம்ம எல்லாம் என்னங்க, பெருமான் வந்து ஒரு கல்லால மரத்துக்கு உட்காந்துட்டாருன்னு சொல்லி பெருமான் எங்கேயா உட்கார்ந்துருக்கிறார், தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துக்கு என்னையா கல்லால மரத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அத்தனையும் ப்ரூவன் பாயிண்ட்ஸ், அத்தனையும் நமக்கு சைவ சித்தாந்தத்திற்கு விலகாத நிலையில இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கல்லால் நிழற்கீழே இருந்த நிலை. இன்னொரு பாயிண்ட் அதுல சொல்றேன், இன் கனெக்ஷன் கல் ஆலமரம் ஆயிடுச்சு. ஆனா கல்லால் மரத்திற்கு இன்னொரு அடைமுறை இன்னொரு நிலை என்ன செய்யறதுன்னா, நிழல்னு ஒண்ணு செய்ய, கல் ஆல் நிழல், கல் ஆல் நிழல் கீழ். அப்ப கல்லால மரத்தினுடைய நிழலின் கீழே இல்லையா, கல்லால மரத்தினுடைய நிழலின் கீழே அப்படின்னு சொல்ற பொழுது இந்த நிழல் என்பது என்ன, இன்னொன்னு தெளிவா சொல்லிடுறேன். கல் ஆல மரத்தின் கீழே சிவம் அமர்ந்திருக்கிறது, தட்சிணாமூர்த்தியாகிய சிவம் அமர்ந்திருக்க அங்கே பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அமர்ந்திருக்கின்றன. அப்படி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு பொருள் தெரிந்து பெருமான் முறை திறம் உபதேசம் நிகழ்கின்ற இடம் அதுன்னு தெளிவா திருக்கோவில் பதியத்துல பதிவு செய்கின்றார் திருஞான சம்பந்தர். அப்ப கல்லால் என்பதாகிய கல் ஆல் என்பதற்கு புரிஞ்சிருச்சு. சிவஞான போது தொடக்கத்திலேயே இதை வைத்து வைகண்ட தேவ நாயனார் திருஞான சம்பந்தன் வாங்கின சரக்கு கொடுக்கிறார், அற்புதமா கொடுக்கிறார். கல் ஆல் என்பதாகிய நிலைக்கு அடுத்தபடியாக நிழல் என்பது ஒன்று உண்டு. அந்த நிழல் என்பது என்ன, எது நிழல் சொல்லுங்க, பரவாயில்ல தப்பா ரொம்ப. இப்ப நிழல்லாம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு பொருள் சொல்லணும்னா ஷேடோ இங்கிலீஷ்ல சொல்லிட்டு சார் புரிஞ்சிச்சு, இப்பதான் சார் புரியுது. நிழல் நிழல்லாம் எவ்வளவு நாளா தெரியாம இருந்தது, ஷேடோன்னு சொன்ன உடனே புரிஞ்சிச்சு. விளக்கமா அப்படி தமிழ்ல சொல்லுங்க. இப்ப ஒரு நுணுக்கமான செய்தி ஒண்ணு உண்டு. இந்த நிழல் என்பதற்குரிய நுணுக்கமான செய்தி இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. இந்த நிழல் என்பது நாம நினைக்கிற மாதிரி ஷேடோ அப்படின்னு சொன்னோம்னா அது ஷேடோ கிடையாது. எங்கே நிழல் என்பதாக சொல்லுகின்றோமோ அந்த நிழல் என்பது அது நிழலை குறிப்பது அல்ல, நிழல் என்பது அனுபவம் என்பதை குறிக்கின்ற ஒரு சொல் நிழல் என்பது. எப்படின்னு சொல்றோம், அதாவது ஒரு ரொம்ப வெயில்ல காஞ்சிட்டு இருக்காரு, அதாவது என்ன பொட்ட வெயில் அந்த வெயில், வெயில நடந்து பல தொலைவு நடந்து வந்து சுடு சுடுகின்ற மணல்ல நடந்து வந்துட்டு இருக்கிற அவருக்கு ஒரு அற்புதமான ஆலமரம் பார்த்தாரு. அந்த ஆலமரத்திற்கு கீழே அற்புதமான நிழல். இப்படி வெயிலிலே கஷ்டப்பட்டு மிகுந்த வேதனைப்பட்டு வந்து இருக்கக்கூடிய அவர் அந்த ஆலமரத்தினுடைய அப்படி நிழல்ல போட உடனேயே ஆஹா எப்படி இருக்கு, இவ்வளவு தூரம் நடந்து வந்து இவ்வளவு தூரம் களைப்பா இருக்கின்ற பொழுது அப்பொழுது அந்த மரத்தின் கீழே இருக்கின்ற அந்த நிழலிலே போய் அவர் அமருகின்ற பொழுது அவர் பெறுவது என்னன்னா அது அனுபவம். அது எப்படின்னு சொன்னா இந்த ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாக்கள் பிறவி இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய வினையின் காரணமாக இது வெப்பம் ஏறி 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 கடைசியில தாங்காம இந்த வெப்பமே எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது என்பதாக சொல்லி இந்த பிறவியாகிய துன்பத்திலே இருந்து நான் நீங்க வேண்டும், இது அத்தனையும் நான் துறக்க தயாராக இருக்கின்றேன் என்பதாக நிற்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு சிவம் என்ற அந்த சிவமானது குருவாக வந்து தன் நிழலாம் பதி என்கின்ற நிலையிலே அந்த நிழல் என்ற நிலை இவ்வளவு காலம் பிறவியாகிய துன்பத்திலே வெப்பமாகிய நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாவை இழைப்பாற்றும் இடத்திற்கு நிழல். அது இழைப்பாற்றுகின்ற இடம், இழைப்பாற்றுகின்ற இடம்ன்றதை விட இன்னொரு அற்புதமான நிலை குருவாக நிற்கக்கூடிய அந்த சிவம் உபதேசித்து அந்த ஆன்மாவை இழைப்பாற்றும் ஒரு இடம். அது மட்டும் இல்ல, இடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன கே வேணும் உங்களுக்கு, என்னங்க நீங்க வெயில போய் அவசப்பட்டதே இல்லையா, சர்வே நீங்க தான் டக்குன்னு சொல்லுவாரு பாக்கா இவரு கொட்ட காட்டுல எல்லாம் போய் சர்வே பண்ணணும் நம்ம முன்னில மேகா ஐயாவோ அருமையோ அலைஞ்சு அலந்து நிழல் கிடைச்ச உடனேயே நமக்கு என்ன வேணும், நீர். நீருக்கு அடுத்ததா நீர் அதுக்கப்புறமா உணவு சோறு. இதை அற்புதமாக ஒரு இடத்திலே நம்முடைய சேக்கரார் பெருமான் வைக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக வைக்கின்ற ஒரு இடம் திருக்குறுகாவூர் அப்படிங்கிற தலம். இந்த திருக்குறுகாவூருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களோடு வராது, வருகின்ற பொழுது அங்கே வருகின்ற பொழுது இப்ப பசி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசி வந்தவன அடியார்களும் வராங்க கூட, அடியார்களுக்கும் பசி ரெண்டு பேர் பசியாவிருப்ப குருகாவூர் அதை எட்டை சொல்லிட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது ரொம்ப பொட்ட காடு, கூப்பிடுற குருதுக்கு ஆள் கிடையாது, யாரும் நமக்கு சாப்பாடுங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாத இடம் இது. ஆகவே சுவாமி எங்க சாப்பிடுறாரோ அங்கதான் நம்ம சாப்பிடுவோம். அங்க சீர்காழியில உள்ள மிதிக்காம வெளியில வளமாக வந்து நம்முடைய சுந்தர பெருமான் எங்க சீர்காழியில ஞானசம்பந்தர் அவதாரம் செய்த தலம் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டாரு. அடியார்கள் கூட போறாங்க, நீங்க வேணா போங்க நான் மிதிக்க மாட்டேன்னு சொன்னாலும் இல்ல இல்ல சுவாமியே போலன்ற போது நாம எங்கன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு சேர்ந்து வராங்க. குருகாவூருக்கு வந்து வருகின்ற வழியில பார்த்தா அப்படி வருகின்ற வழியில அங்கே எப்படி வரா, உண்ணீர்மை வேட்கையுடன் உரு பசியோடு அணைந்து ரெண்டு இவ்வளவு தூரம் வருகின்ற பொழுது ரெண்டு இருந்தது, ஒண்ணு தண்ணி தாகம் ரெண்டாவது பசி, ரெண்டுத்தோட வர அற்புதமாக சேர்க்கிறார் பெருமான் அமைத்துக் கொடுக்கும் இடம் அது. பசி தாகம் ரெண்டுத்தோட வருகின்ற பொழுது உடனே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் அறிந்தது, பசி தாகம் வந்துருச்சு சொன்னாங்க, துயிலும் அவர் தான் உணர்த்துவார், சுந்தரா உனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா உன்னை தூங்குவார், எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் இல்ல, உள்ளே இருந்து துயில் உணர்த்துதல் பேர் அது. அதனால சேர்க்கிறார் பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்லுவார், அவருக்கா துயில் வந்துதானா இல்ல, இவரு நீ தூங்குவார் தூங்குவார், உனக்கு பசிக்குதுன்னு பசிக்கும், உனக்கு தாகம் எடுக்குதுன்னு தாகம் எடுக்கும், இப்படி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் உணர்த்த உணர்கின்ற நிலை சுந்தரமூர்த்தி சுவாமியோட நிலை. அப்ப உண்ணீரின் வேட்கையுடன் உரு பசியோடு வந்து அடைந்தார், பன்னீர்மை மொழிப்பறவையார் கொழுநர் வரும் பாங்க கண்ணீடு திருமுதலார் காதல் வர கருத்தறிந்து தண்ணீரும் பொதிசோரும் கொண்டு வழி செல்கின்றார்கள். பன்னீர்மை மொழிப்பறவையார் இப்ப கண்ணீடு திருமுதலார் காதல் வர கருத்து பரிந்தனர். கண்ணீடு திருநுதலன் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசியோடு வராக சொன்னவுடன் கண்ணீடு திருநுதலார் காதல் வர கருத்தறிந்து கண்ணீரும் பொதிசோரும் கொண்டு வழி சாருகின்றார்கள். தண்ணி எடுத்தார், பொதிசோர் எடுத்தார். தண்ணீரும் பொதிசோரும் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு எங்க வந்தா
வேலில் ஒரு வெயில் வெம்மை தணிப்பதற்கு.
இது அப்படியே நீங்க இப்ப பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்கணும்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி பெருமான் அந்த அக்மந்திருக்கின்ற நிலை, நமக்காக காத்திருக்கின்ற நிலை, எப்போ வருவாயன் பக்குவம் அறிந்து பொருள் தெரிந்து இவனுக்கு எப்ப நம்ம செய்யறதுன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே வந்த ஆன்மாவிற்கு முதல்ல அவர் கொடுக்கறது வான் கூடுவர், வாயென்ற வான்கருணை அப்படின்னு சொல்லுவார். வான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீரும் பொதிசோரும் என்கின்ற நிலையிலே இந்த ஆன்மாவினை இழைப்பாற்ற செய்வார். ஐயோ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டே இதுலன்னு சொல்லி அந்த ஆறுதல் மொழி கூறி அந்த ஆன்மாவை இழைப்பாற்றும் நிலை. அந்த இழைப்பாற்றுகின்ற நிலைக்கு அடுத்தபடியாக உபதேசம் தோன்றும். வந்து கஷ்டப்பட்டு வந்தவனே உனக்கு உபதேசம் பண்றேன்னா தண்ணி தாமா இருக்கு, பசியா இருக்கு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னா உடனே ஏத்துக்குமா இந்த ஆன்மா? ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த பிறவி ஆகிய துன்பத்திலே கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஆன்மா கடைசியில எப்படியோ கரை சேர்ந்துருச்சு. கரை சேர்ந்த அந்த ஆன்மாவை முதலிலே இழைப்பாற்று கோதாட்டி என்கின்ற நிலையிலே கோதாட்டுகின்ற நிலை. அப்ப இது அப்படியே பாரு, அப்படியே சுந்தரர் மூலமாக நமக்கு சேக்கரார் பெருமான் தருவார்.
வேலில் ஒரு வெயில் வெம்மை தணிப்பதற்கு விரை குளிர் மென் பானல் மலர் தடம் போலும் பந்தர் ஒருவால் அமைத்து.
புல் ஏர் கண்டிஷன் பந்தல் அது, சும்மா சாதாரணமான பந்தல் இல்ல, நம்ம போற பந்தலா சிவ பெருமான் போறது. அந்த பந்தல் எப்படி குளிர்ச்சியாக இருந்ததுன்னா
வேலில் ஒரு வெயில் வெம்மை தணிப்பதற்கு விரை குளிர் மென் பானல் மலர் தடம்.
அந்த காற்று சிலு 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 நடிக்கிறது, ஏசியில வர காத்து கூட அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ஏசியில இருக்க முடியாது, அப்புறமா வெளியில வந்துடும். உண்மையான இந்த வெளியில இருந்து இயற்கையா வர காற்று இருக்கு பாத்தீங்களா, அதற்கே ஒரு தனி சுகம். பானல் அது பந்தல் போட்டார் முதல்ல, முதல்ல என்ன பண்ணார் பாருங்க, பந்தல் போட்டார். ஏன்னா வரவங்க களைப்பா இருப்பாங்கன்னு முதல்ல அந்த நிழலை ஏற்படுத்தினார்.
ஆன மறை வேதியராய் அருள் வேடம் கொண்டிருந்தார்.
அந்த அருள் வேடம் தாங்கினார். ஏன் அருள் வேடம் தாங்கினார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்ப வந்து எப்படி வந்தாலும் ஏதாவது கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத படிக்கு ஒரு டாப் இது போட்டார். அதுதான் அந்த வேடம். அவர் எந்த வகையாலும் அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது, எந்த வியூலையும் சந்தேகம் வரக்கூடாது. ஐயோ இது சிவருமான் இருக்காரு அப்படி அப்படின்னு பிடிச்சிருவாங்க. அப்புறம் அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இத்தனை பேரும் சிக்கனை பிடிச்சு பிடிச்சிட்டா பெருமான். அதனால எப்படி வராரா,
அருள் வேடம் கொண்டிருந்தால் மான வரும் திருக்கரத்தார் மான் அமரும் திருக்கரத்தார் வந்துண்டர் தமை பார்த்து குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழி பார்த்து இருப்ப.
என்ன என்ன அன்புங்க, என்ன என்ன கருணை. இறைவன் சுந்தரர் இப்ப பசியோட வராருன்னு சொல்லி பந்தலை போட்டு பொதிசோர ரெடி பண்ணி தண்ணீரை வச்சுக்கிட்டு இப்ப சுந்தரர் வழி எப்போ வருவார் எப்போ வருவார் பார்த்து காத்து கொண்டிருக்கிறாராம் பெருமாள்.
குழகர் வழி மேல் விழி வைத்து காத்துட்டு இருக்கிறாரா,
எப்போ வருவார் எப்போ வருவார் சுந்தரன் வந்தானா வந்துட்டானா அப்படின்னு சொல்லி. எப்படி மனைவி அலுவலகத்துக்கு போன கணவன் சாயந்தரம் வீட்டுக்கு எப்போ வருவார் எப்போ வருவான்னு பார்த்தது அந்த காலம்.
மனைவியில குழந்தைங்க அப்பா அம்மா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு பார்க்கின்ற காலம்.
இப்படி சொல்லணும், இதுல ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. அந்த மனைவி ஏதாவது சத்தம் கேட்ட உடனே
கதவே
கதவுல அந்த சாப்பாடு வழி காத்திருக்கிறதெல்லாம்
உலகர் வழி பார்த்திருப்பார்.
எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருந்தார்.
குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழி பார்த்திருப்ப திருவாரூர் தம்பிரான் தோழர் திருத்தொண்டருடன் வருவார்
வந்தா இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், எங்கேயா திடீர்னு பந்தல் இருக்கு, சாப்பாடு வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, அதுவும் தண்ணி சாப்பாடு பாக்குற அதிகாரிகளுக்கு எல்லாம் ஆச்சரியம். என்ன இந்த மாதிரியான ஒரு, நாங்க எந்த பக்கம் அடிக்கடி நாங்க வந்திருக்கிறோம் போயிருக்கிறோம், குருவாவூர் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, அத்தனை பேரும் சொல்றாங்க என்ன இந்த மாதிரி ஒரு பந்தலும் இந்த மாதிரி ஒரு இதையும் நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, என்ன திடீர்னு பந்தல் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் ரெடியா இருக்குது, எப்படி இது அப்படின்ற ஒரு அந்த நிலையோட போறாங்க.
தோழர் திரு தொண்டருடன் வருவார பந்தரிடை புகுந்து திரு மறையவர்வால் பெருகு ஆர்வம் சில இருந்தார்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி தொண்டர்களோடு உள்ள போனாராம். பந்தர் உள்ள போன உடனேயே உள்ள இருக்கிறவரை பார்த்த உடனேயே உள்ளுக்குள்ள என்பு ஆளிக்குமாறு அப்படின்னு அந்த என் அன்பு ஆளி பெருகு ஆர்வம் உன்னவங்க திடீர்னு சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களே தெரியாது, அப்படியே அந்த அன்பு பெருகும். எந்த காலத்து தொடர்போ தெரியல நமக்கு அன்பு திடீர்னு அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவருக்கும் எவ்வளவு நெருக்கம், அவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடியவர் ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சு அவரு அங்க இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஆர்வம் பெருகுகின்றது, சொல்லாத இன்பம் பெருகுகின்றது, ஆனா வெளியில என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி உள்ளுக்குள்ள ஆர்வம் பெருக பெருக அவரை பார்த்த உடனே ஆர்வம் பெருகுகின்றது, ஆர்வம் பெருக 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 வெளியில வந்தது சிவாய நம என பேசி, சிவாய நம என பேசி அப்படின்னு சொல்லுவார். அற்புதமான ஒரு நிலை, நம சிவாய என்பதற்கும் சிவாய நம என்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நம சிவாய என்பது கூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் இல்லையா. இப்ப இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறேன், அதாவது கூல பஞ்சாட்சரம் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், சிவாய நம என பேசி என்பதாக சொல்லுகின்ற பொழுது தூளம் என்கின்ற அந்த நிலை நம சிவாய என்கின்ற மந்திரத்தை வெளியாக வெளிப்படையாக பெயரிட்டு அழைக்கக்கூடிய மந்திரமாக விளங்குவது. நம சிவாய வாழ்க, சிவாய நம என்கின்ற அந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே இருந்து வெளிப்படுகின்ற சூட்சும மந்திரம் இல்லையா. ஏன் சிவாய நம என பேசின்னு சொன்னார் அப்படின்றதுக்கு, பேசி என்பது இந்த இடத்திலே தூளமாக சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை, சூட்சுமமாக சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை தூளமாக சிவாய நம என்பதாக சொன்னார். உள்ளுக்குள்ளே இப்ப பெருகு ஆர்வம், அந்த ஆர்வமானது பெருகி 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 அவரையே அறியாம சூட்சுமமாக இருக்கின்ற பெருமான் இப்பொழுது தூளமாக வடிவு தாங்கி வந்துவிட்டார் என்கின்ற அந்த வடிவ காட்டி சூட்சமமாக சொல்ல வேண்டிய மந்திரத்தை தூளமாக சொல்லிட்டார். சிவாய நம என பேசி ஒரு பொருள், இது நமக்கு அடிக்கடி நம்ம சிந்திக்கின்ற பொருள். இன்னொரு ஒரு பொருளும் அமைந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த நம சிவாய என்ற மந்திரமும் சிவாய நம என்ற அந்த மந்திரமும் குரு என்கின்ற நிலையிலே பெருமான் வந்து உபதேசிக்கின்ற அந்த நிலையிலே இரண்டு மந்திரங்களும் மிக மிக முக்கியமானது. ரெண்டத்தை வச்சுதான் நம்மளை கரைச்சேற்ற எல்லா அந்த நிலைகள் அந்த தத்துவங்களை கடந்து வந்து எனக்கு இந்த உலக பற்றுக்கள் எல்லாம் நீங்கி எனக்கு பிறவியே வேண்டாம், இதிலே எந்த விதமான நிலையும் இல்லை என்ற பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வந்து பெருமானுடைய திருவடியிலே நிற்கின்ற பொழுது முதல்ல அவர் பயன்படுத்துகின்ற அந்த மந்திரம் நம சிவாய என்ற மந்திரத்தை நமசிவாயதான் சொல்லுவார். நமசிவாய மந்திரத்தை ஏன் பயன்படுத்துகின்றார், ஏன் நமசிவாயத்தை சொல்லுகின்றார் அப்படின்னு சொன்னா, நமசிவாய மந்திரம் என்பது நம்முடைய சஞ்சீத விதைகள் அசுரைக்கும் வேரோடு நிற்கக்கூடிய ஒரு மந்திரம் நமசிவாயம். பெருமாள் குருவாக அந்த குரு நிலையிலே வந்து உபதேசம் செய்கின்ற பொழுது உபதேசம் முதல்ல உபதேசம் நமசிவாய என்ற அந்த உபதேசம் எதுக்குன்னா, அத்துணை சஞ்சீத வினைகளும் போயிடும். அவர் குரு ஒருவர் தான் சஞ்சீத வினையை நீக்க வல்லவர், அதனால குரு அருள் அவசியம் என்று செய்திருக்காங்க. ஏன் குரு நடுவிலே குருவாக வர வேண்டும் என்பதாக சொன்னால், குருவருள் இன்றி திருவருள் இல்லை என்பதாகிய நிலை என்ன ஏன் சொன்னால், குருவாக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார், இந்த ஆன்மாவினுடைய அத்துணை, ஏன்னா இந்த ஆன்மா ஆகாமியத்தை தடுத்துக்கலாம், பிராரப்தத்தை அனுபவிச்சிடலாம், சஞ்சீத வினைகள் அத்துணை இருக்கிறது, இந்த சஞ்சீத வினைகளை எவ்வாறு களைவது, அந்தியும் நண்பகலும் அஞ்சுவதம் சொல்லி முந்தியழும் பழைய பல்வினை மூடாமுன் முந்தியழும் பழைய வல்வினை. இந்த பழைய வல்வினை என்பதாக சொன்னா வேற ஒண்ணும் இல்ல, சஞ்சீதம் அத்தனையும் போகணும்னு சொன்னா நமசிவாய மந்திரத்தை கொண்டு அத்துணை சஞ்சீதவினையும் போகணும். விண்ணுற அடுக்கிய விறகின் பெப்படல் உண்ணிய கிழமை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகில் மகிந்த பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே. அது இந்த நமசிவாய என்று சொல்லக்கூடிய இந்த நமசிவாய என்பதை கொண்டு நம்முடைய அத்துணை சஞ்சித வினைகள் என்று சொல்லக்கூடிய அத்துணை பழவினைகளையும் நீக்கிடும். அப்ப பழ வினைகளை நீக்குவதற்கு அவர் பயன்படுத்துகின்ற மந்திரம் எது எதுன்னு சொன்னா அந்த நமசிவாய என்ற உபதேசம் வரும். முதல்ல நமசிவாய என்ற உபதேசம் சஞ்சித வினையை நீக்கும் நிலை. அடுத்ததா ஒரு உபதேசம் செய்வார். அந்த உபதேசம் சிவாய நம என்ற உபதேசம். நமசிவாய மந்திரம் முடிந்த பிறகு அடுத்ததாக நிகழ்வது சிவாய நம என்ற உபதேசம். இந்த உபதேசம் இது என்ன உணர்த்துகின்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய நிலையிலே அனுபவ நிலையிலே அந்த ஒரு நிலையிலே இருந்து இந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு தகுதி கொடுத்து மந்திரம். நானேயோ தபம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். பெற்றேன் என்பதாக சொல்லுகின்றார். அப்ப பெற்றேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த குருவாக இருக்கக்கூடிய நிலையிலே முதல்ல நமசிவாயத்தை கொண்டு பழவினையை நீக்கியவர் சிவாய நம என்று உணர்த்துகின்ற பொழுது இந்த ஆன்மா அனுபவம் பெறுகின்றது. அனுபவம் என்பதை உணர்த்துவது சிவாய நம. அதனால்தான் அதை சூட்சுமம் சொன்ன. அனுபவம் எப்பவுமே சூட்சுமமாக இருக்கின்ற காரியத்தினாலே சூட்சுமமாக நிற்கின்ற நிலை. இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அனுபவிய அந்த அனுபவத்தை வாங்கினார். இங்கே புதிசோறு இதுவும் எடுத்துட்டு வந்தார். பெருகு ஆர்வத்தோடு அத்தனை அனுபவங்களும் உள்ள போச்சு. இவர் பெற்ற அந்த அனுபவத்தை பெருகு ஆர்வமாகிய அந்த அனுபவத்தை என்ன பண்ணார், சிவாய நம என பேசினார். பேசியது வேறொன்றும் அல்ல, அடுத்ததா வரப்போற பதிகம் அதுல பேசிட்டார் அத்தனையும் சொல்லிட்டாரு. ஏன்னா வரப்போற பதிகம் பாத்தீங்கன்னா வந்தவர்களுடைய அனுபவத்தை இப்ப சிவாய நம என பெற்றேன்னு சொன்னாரே, சிவாய நம என பெற்றேன் என்பதனுடைய அனுபவம் என்னன்னா இதுதான் அனுபவம்னு சொல்லி திருவாசகம் துணை பதிகமும் அதுதான் அனுபவம். பெற்ற அனுபவத்தை சூட்சமாக தான் பெற்ற அனுபவத்தை பேசுகின்ற நிலை என்பது பதிகமாக தமிழ் நாதன் சொல்வார். யாரே சுந்தரகுரு அப்படி இந்த பதிகமாக வைக்கிறார். இப்ப வந்துட்டு பந்தரோட போனதுக்கு அப்புறம் கதறா பாருங்க, அதுதாங்க சிவாய நம என்ற அவர் பெற்ற அனுபவத்தை பேசிய நிலை. இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் எம்பெருமான் புதுமா. அந்த பதிகம் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமைக்க பித்தரே என்றுமை பேசுவார் பிறரெல்லாம் முத்தே மனிதனை மாணிக்கம் உழைத்தெழுந்த பித்தனே குருகாவூ வெள்ளடை நீ என்றே அப்படின்னு கேட்பார். அப்படி பாடுவார் சீதேவார் அருவார் பிணிகளைவார். இதுதான் அனுபவம். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரிடத்தில் பெற்ற அனுபவம். ஐயோ வந்துட்டது சிவபெருமானே வந்திருக்கிறாரா, நமக்காக வந்து தண்ணீரும் பொதிசோரும் கொடுத்து நமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருந்து இந்த அடியார்களுக்கு அத்துணையும் கொடுத்தது இவரா, விட்டுட்டே வந்தவரே என்று சொல்லி அவருடைய கருணையை வியந்து 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 அருள் செய்த திருப்பதிகம்.
உடல் வாங்கி
கீழ் தண்ணீர் கொடுப்பாராம்.
கடங்கரும் தேனன்னு தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய்.
அப்படி அந்த கல்லால மரத்து கீழே நடக்கிற நிழலுக்கு நடக்கிற செய்திகள் இது அத்தனையும்.
அப்படி நிழல் கீழே இருந்து நம சிவாய என்ற உபதேசமும் சிவாய நம என்ற அனுபவமும் கிடைக்கும்.
நம சிவாய என்பது உபதேசம், சிவாய நம என்பது அனுபவம்.
சிவாய நம என்ற அனுபவத்தை பெறுதல் வேண்டும்.
நமக்கு சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற நிலையிலே அந்த நம சிவாய மந்திரத்தினுடைய வெளிப்படையாக சொல்லுகின்ற நிலையும் சூட்சமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயும் இந்த ஆன்மா அனுபவம் என்ற நிலையிலே அதை உணர்தல் வேண்டும்.
ஆக நம சிவாய என்பதும் சிவாய நம என்பதையும் உள்ளுக்குள்ளே இந்த ஆன்மாவானது உணர்கின்ற நிலை,
வெளியில சொல்ற நிலை ஒன்று.
அப்படி சொல்லுகின்ற நிலையிலேயும் குருவாக வந்து அவர் உபதேசிக்கின்ற பொழுது அது உண்மையான அந்த அனுபவத்தை பெறும்.
அதனாலதான் சிவாய நம என பெற்றேன் என்ற அந்த நிலை, அந்த அனுபவ நிலையை சொன்னார். அப்படி ஆழ நிழற்கீழே உபதேசம் நிகழ்கின்ற நிலையிலே நம சிவாய உபதேசமும் சிவாய நம என்ற அனுபவமும் நிகழ்கின்ற அந்த அற்புதமான நிலையை மூன்றாவது திருப்பாடலிலே முறை திறம் உற பொருள் தெரிந்து முனிவர்க்கு அருளி ஆழ நிழல்வாய் மறைத்திர மரத்தொகுதி கண்டு சமயங்களை வகுத்தவன் இடம்.
அப்ப சமயங்களை வகுத்தவன் என்பதாக சொல்லுகின்ற தத்துவத்திற்கு தகுந்தால் போல சமயங்கள் தோன்றும். யாருக்கு என்னென்ன தத்துவம் அமைகின்றதோ அவரை குரு சொல்லி அவரிடம் அவர் சொன்ன உபதேசங்களை நூலாக தொகுத்தும் அவர் சொன்ன சீடர்கள் சொன்ன நூல்களை சொன்ன உபதேசங்களை நூல்களாக தொகுத்தும் ஒரு சமயம்.
அந்தந்த சமயம் அந்தந்த நிலையிலே பக்குவப்பட்டவர்களுக்கு படிநிலையிலே அமைந்திருப்பதை தவிர எல்லா சமயங்களுக்கும் மூலமாக காரணனாக விளங்குகிறது சிவம் ஒன்றே என்பதை சமயங்கள் வகுத்தவன் என்கின்ற அந்த அற்புதத்தை சொல்லுகின்றார். அப்படி இந்த மதகை குறைந்து இந்த அருவியானது வருகின்ற பொழுது துறை துறை ஒவ்வொரு துறையிலேயும் இந்த அருவிகள் வந்து அந்த மதகு படகுகளை எல்லாம் சிதைத்து செல்லுகின்ற அளவிற்கு வேகமாக செல்லக்கூடிய இடம் இந்த சாரல் நம்முடைய திருப்போகர்ணம் என்பதாக சொல்லி மூன்றாவது திருப்பாடலை சொல்லுகின்றார். நான்காவது திருப்பாடல்
இல்லை தலை அலைத்தலை தொகுத்த குண செஞ்சடையில் வைத்த அழகென்றமா அலைத்தலை தொகுத்த குண செஞ்சடையில் வைத்த அழகென்றமா அலைத்தலை தொகுத்த மொழிதோறும் மொழிவாளரிகள் கேட கழிவு அலைத்தலை தொகுத்த மொழிதோறும் மொழிவாளரிகள் கேட்க கழிவு மொழைத்தலை மடப்பிதிகள் கூடி விளையாடி நிகழ் சோதரனே
திருக்கோகர்ணத்துல என்ன ஒரு பாருங்க என்னை புலியும் அது சிங்கமும் மானமும் சிங்கம் மானு யானை எல்லாம் கூடி விளையாடும் இடம்னு சொன்னா அந்த இடத்துல பகை எங்க போச்சு? புலியும் மானும் சிங்கமும் எல்லாம் ஒன்றுக்கொன்று பகையான இருக்கக்கூடியவைகள் எல்லாம் உள்ள கூடி மகிழ்கின்றது. அற்புதமா சொன்னாங்க. அப்ப திருக்கோகரணம் என்பது எல்லோருடைய அந்த மனப்பகையை நீக்கி எல்லாருடைய ஆன்மாக்களையும் ஒற்றுமை உடையதாக ஆக செய்யக்கூடிய ஒரு தலமாகவே திருப்போகரண வழிபாடு சிறப்புடையது என்பதை இலைத்தலை மிகுத்தபடை அது சூழப்படை ஏந்திருக்கக்கூடிய பெருமான் எந்தோல் வீசி நின்றாடு எரியாடுகின்ற பெருமானாக நிற்கக்கூடிய அந்த பெருமானை அழகன் இடம் என்பதாக சொல்லி இந்த திருப்போகரணம் என்பதை நான்காவது பாடல சொன்னார். ஐந்தாவது பாடல் தொடைத்தலை மலைத்து
தொடைத்தலை மலைத்தின் அழிவுண்ணியலறி மன்னி முடியும் தொடைத்தலை மலைத்தின் போதனே மாதி பகிர்கின்றபதியலை விதித்து மரவாளரோடு வேடர்கள் பயின்று குழுமி படைத்தலை விதித்து மரவாளர்கள் பயின்று குழுமி உதைத்தலை நதிப்படிய நின்று பழி தீர நல்கு கோபரணமே
இந்த திருக்கோவரணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வேடர்களும் மறவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களும் வீரர்களும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க இந்த திருக்கோவரணம். இப்ப இவர்கள் சேர்ந்த உடனே இவர்கள் நட்பு ஆக இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த உடனேயே இவர்கள் சென்று பெருமான் இடத்துல வழிபடுறாங்களா, வழிபடுறது எதற்குன்னா நாங்கள் செய்த பழிகளெல்லாம் தீர வேண்டும், எத்தனையோ போர்ல எத்தனையோ புரிதர்களை கொண்டிருப்பாங்க, இல்ல எத்தனையோ போர் வீரர்கள் எத்தனையோ கூர்த்தரை கொண்டிருப்பார்கள், அத்துணை பேரும் பெருமாளுடைய திருவடியிலே அந்த பழி தீர இருவரும் நன்பாக இணைந்து அமைக்கின்ற நிலை. யார் அவர்னால் தடையிலே இந்த பொருள்கள் எல்லாம் உண்டு, இதழி துண்ணிய இறக்கு அலறி வண்ணி இது அத்துணையும் மிளச்சிய ஆதி பயில்கின்ற இடம், என்னுடைய பெருமானாக இருக்கக்கூடிய இவர் இருக்கின்ற இடமாக விளங்குவது இந்த திருக்கோகரணம். ஆக இவர்கள் இந்த வேடர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்கின்ற இடம் என்பதாக அமைத்து ஆறாவது திருப்பாடல் வந்து அடியர் கம்பம் வரு கோகரணம். அதாவது அடியார்கள் கம்பம் என்பது நடுக்கம், கம்பத்து நிலை, கம்பம் காஞ்சிபுரத்துல கூட நடுக்கம் என்ற நிலை அந்த கம்பம் என்பது அந்த பெருமான் அந்த நடுக்கத்தை அடியார்களுக்கு அந்த அடியார்கள் அனுபவப்படுகின்றார்களா அந்த கோகரணத்துல என்ன அந்த நடுக்கம். அரண் ஆகமம் மிக கூறு மனம் வேறு இறதி வந்து வேறு இறதினா இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நிலையானது அல்ல, எங்களுக்கெல்லாம் இந்த பெருமானுடைய திருவடிதான் எங்களுக்கு நிலையான பேச்சு நிலையான இன்பத்தை தரக்கூடியது என்கின்ற நிலையில இந்த அடியார்கள் எல்லாம் வந்து அந்த பெருமானுடைய திருவடியை வழிபடுகின்ற பொழுது மெய்தான் அரும்பி விதிர் விதித்து சொன்னார், மெய்தான் அரும்பி விதிர் விதித்து கடத்து. அப்படி இந்த நடுக்கம்ங்கிறது பயத்தினால வர நடுக்கம் இல்ல, ஏதோ ஆசிரியரை பார்த்து மாணவர்கள் நடுங்கிற நடுக்கம் இல்ல, அடியார்களுடைய நடுக்கம்னா இன்னொன்னு அடியார்களுடைய நடுக்கம்னு சொல்லுகின்ற பொழுது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை இனி அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லுகின்ற நிலை, அருளிலே அந்த அனுபவத்திற்கு நடுக்கம் பெறும். அந்த நடுக்கம்ங்கிறது ரொம்ப அற்புதமான அந்த மெய்தான் அரும்பிங்கிறது தான் அது அற்புதமான விளக்கம். இவர் ஏறுகின்ற ஏறு வீறு திரு மேனி மிசை ஆடி நிறை வார் கடல் சிலம்பொலி செய்ய ஏறு விளையாட விசை கொண்டு இடுபலிக்கு வரு ஈசன் இடம். வரும்போது பெருமான் அப்படி ஏறு அந்த மேலே ஏறுகின்ற பொழுது இசை பார்த்தீங்கன்னா வீறு திருமேனி இசை ஆடிக்கு அந்த வெள்ளேறு பெருமானம் வெண்மையான வெண்கொடி பூசிய நிலை, வெள்ளையும் வெள்ளையும் கலந்த என்னதாகும் வெள்ளை ஏற்றின் மேலே வெண்மையான நீரு பூசிய பெருமான். அப்படி இந்த வெண்மை ஏற்றின் மேலே நீரு மேனி மிசை ஆடி நிறை வார் கடல் சிலம்போலி செய்ய அப்படி மேல ஏற பொழுது அந்த கால இருக்கிற சிலம்பு கலகலகலகலகல பெருமான் கிளம்பிட்டாங்க, திடீர் யாருக்கோ அருள் புரியறதுக்காக போராட பண்ணும், எங்க அந்த சிலம்பொலி காட்டா சேரமான் பெருமாள் டைலருக்கு போறானா இல்ல நம்ம நீலமேல ஐயாவுக்கு போறானா யாருக்கு போறாரு எங்க போறாருன்னு தெரியாது. ஆனா பெருமான் அப்படி ஏறின அந்த அந்த ஒளி குறிப்பு அருள் குறிப்பு அது அந்த ஏற்றின் மேல ஏறி நிறைவார் கடல் சிலம்பொலி செய்ய ஏறு விளையாடு விசை கொட்டிடு இடு பலிக்கு பலிக்கு போறாரு கல்யாண சம்பந்தம் சொல்றாங்க, ஒவ்வொரு பலிக்கு செல்லுகின்ற நிலை பலிக்கு போறாருன்னா அருள் செய்கின்ற நிலைதான், பலிக்கு எதுக்கு போறாரு அப்படி அந்த ஆன்மாக்களை தேடி சென்று அருள் புரிகின்ற அந்த நிலையை காட்டுகின்ற இடம் என்பதாக சொல்லி ஏழாவது திருப்பாடல்
பார்த்தோம். கல்லாழ முந்தை குடத்தாழ மலி கொக்கரையரக்கரை இசை
கல்லவடம் தொந்தை குழல் தாளம் கொக்கரை இது அத்தனையும் இசை வாத்தியங்கள். இது அத்தனையும் வலிதல் ஓசை திருக்கோகரணத்துல இது அத்தனை ஓசைகளும் கேட்டுக்கிறதுன்னு சொல்றாரு திரியார் சம்பந்தர். அக்கு அரை இசை, அதாவது அக்கு பாசியா, அக்கு பாசி அணிந்திருக்கிறான் அவர் இடுப்புல. அக்கு அரை இசை பல்ல பட நாகம், அந்த பாம்பு அந்த நாகத்தை அந்த அறையிலே கோவணமாக அழித்திருக்கிறார். விரி கோவணர் அயலே அந்த அங்க நல்ல மடமாத எல்லாம் அது நல்ல அப்படின்னு போடுறாரு. நல்ல என்பது நன்மையை குறிப்பது, நன்மையை நாடி செல்லுகின்ற அந்த சிறப்பு. நல்ல மடமாதர்னா கெட்ட மடமாதர்னு அப்படி பொருள் இல்லை. நல்லார் புனைவர்னு வர கொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அப்ப யார் அந்த அனுபவத்தை பெறவர் இருந்தார்களோ அவர்களை நன்மை உடையவர்கள். அப்படி நல்ல மடமாத அரண் நாமம் நவிசி இப்படி பாருங்க. மாதர்கள் எல்லாம் இந்த இசை ஒரு பக்கம் அத்துணை இசைகள், இவர்கள் எல்லாம் அந்த பெருமானுடைய நாமத்தை நவிச்சு வருகின்றார்களாம். பெருமானுடைய நாமத்தை நவிச்சு திருத்தமும் உழுகன. திருத்தம் என்பது தீர்த்தம். தீர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது முதலிலே தீர்த்தத்திலே மூழ்குதல் அது கொண்டு சேர்த்துகின்ற பொழுது எப்படி நிகழும் சொன்னால் முதல்ல தீர்த்தம், தீர்த்தத்திலே மூழ்கி வெளியிலே அந்த புலராத ஆடையோடு அந்த புலரா காலகம் புலர உடியி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆரழுத்து அடக்கிய அருமறை கல்வி நா இயல் மருங்கில் நவிலப்பாடி விரைவு நறுமலர் ஏத்தி பெரிது வந்து ஏரகத்து உரைதலும் உரிய அதான் திருமுருகட்டுப்படி. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படியே அந்த முழுக்க மேனியில் ஆடையோடு அவர் உள்ளுக்குள்ளே மூழ்குதல். மூழ்கியவுடன் பெருமானுடைய நாமத்தை நாவிலே நவிச்சுதல். நவிச்சு கொண்டே அப்படியே பெருமானுடைய திரு அந்த கோயிலை மேலே மலை மேலே இருந்தாலும் சரி இல்ல கீழே இருந்தாலும் சரி அந்த கோயிலை பலமாக வந்து உள்ளுக்குள்ளே போய் சேர்றதுக்குள்ள புலரா காலகம் புலர முடியினர். அத்தனை அந்த மேனியில் இருக்கக்கூடிய அந்த ஆடை உலர்ந்து போகும். அப்படி உலர்ந்த நிலையிலே பெருமானுடைய நாமத்தை நவிச்சு அவருடைய திருவடியிலே மலரிட்டு வணங்கு சென்ற அந்த மட மாதர்கள் என்பதை ஏழாவது பாடல் சொல்றார். எட்டாவது திருப்பாடல் திராவணன் பற்றிய
குறிப்பு. சிறிது வைத்த பெருமானின் இதுவே உமிடமா முனிவாகி வினை நீரமே கற்பணிய ஓமம் விலகும் குகைசை கோகரணமே ஓமம் விலகும்
இந்த முனிவர்கள் எல்லாம் பொலிவு அடைகின்றார்கள். பெருமான் திருக்கோகரணம் செல்லுகின்ற போது பொலிவு, அந்த பொலிவு ரொம்ப அற்புதமா சொல்லுவார் நம்முடைய சிக்கலார்கள். மண்ணினை பிறந்தார் பெரும்பயன் பதிசூடும் அண்ணலார் அறியாதவை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆகல். பொலிவு என்பது மிக அற்புதமான ஒரு நிலை. அதாவது இந்த முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தவத்தினை உடையவர்கள் எல்லாம் போய் பெருமானை வழிபட 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 பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்தாலே ஒரு பொலிவு தோன்றும். கூட இருந்தாலே உங்களுக்கு அத்தனையும் நன்மை நிகழும். அந்த மாதிரியான அடியார்கள் அந்த மாதிரியான பொலிவு உடைய நிலை அது. அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பல நிலையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடிக்கு ஒளியாகிய நிலை இருக்குமா. இது பதிவு செய்யறாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சிறந்த ஆன்மா நன்மையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஆன்மா நல்ல ஆன்மாவினுடைய அருகிலே இருக்கின்ற பொழுது நன்மையான நல்ல சிந்தனையும் நல்ல நிலையும் நிகழும். அதாவது அடியார்கள் திருக்கூட்டத்தோடு இருக்கின்ற நிலையானது மிகுந்த சிறப்புடையது. அதுதான் மல வாசனையை நீக்க வல்லதுன்னு கடைசியில கொண்டு போய் வச்சாரு. கடைசியில வைக்கின்ற நிலை 12வது சூத்திரத்துல ஏன் வாசனாமலம்ன்ற ஒன்று இப்படி வந்தது. வாசனை அந்த பெருங்காயம் போனா கூட பெருங்காய வாசனை இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அதுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா பெருங்காயமே உள்ள வந்துடும். பெருங்காயம் முழுக்க வந்து டப்பா உள்ள பெருங்காயம். அப்ப பெருங்காயம் போனதுக்கு அப்புறம் கூட பெருங்காயத்தினுடைய வாசனை அந்த டப்பாவில எத்தனை எத்தனை காலம் இருப்பதை போல ஆன்மாவில எவ்வளவு பிடிச்சிட்டு இருந்தது இந்த ஆன்மா. அப்படி பிடிச்சிட்டு இருந்த இந்த ஆன்மாவை விட்டு விலகிய உடன் அந்த வாசனாமலம் தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அதற்கான ஒரு சொல்யூஷன் அதற்கு விளக்கத்தை கொடுத்தது சைவ சித்தாந்தம். அதனால்தான் வாசனாமலம் நீங்க வேண்டும் சொன்னா அடியார்கள் திருக்கூட்டத்தோடு இருக்க வேண்டும். ஒருபடைய சிங்கையினார்கள் உடன்முறையின் பயன் பெற்றார் சொல்லி அடியார்களோடு இருக்க இருக்க இருக்கதான் வாசனாமலம் போல் அடியார்களோடு இருக்கின்ற பொழுதுதான் சிந்தையும் நல்லா இருக்கும். இது முனிவர்கள் மிகப்பெரிய யோகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது எப்படி ஒரு நல்ல ஆன்மாவின் இடத்துல இருக்கின்ற பொழுது நல்லவர்களிடத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவர் அதனாலே பயன்பெறுகின்றார். அவருடைய ஒளி எப்படி அமைந்திருக்கிறது என்று ஞானத்திலே பார்த்து பதிவு செய்த ஒரு புத்தகம் ஆலயங்களின் உட்பொருள் விளக்கம் ஒரு நூல். ரொம்ப அற்புதமான ஒரு நூல். எல்லோரும் நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிற எல்லாருமே நம்ம அந்த நூலை வைத்துக் கொள்ளணும். ஆகம விதிப்படி எவ்வாறு திருக்கோயில்கள் அமைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல இந்த ஆன்மாவினுடைய ஒளி என்று பதிவு செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. அவர்கள் சொல்ல அதை வரைந்த நிலை எப்படி இருந்தது அந்த ஆன்மா ஒரு நல்ல ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற பொழுது. அதனாலதான் மிக உயர்ந்தவர்கள் இடத்திலே கூட இருக்கின்ற பொழுது நமக்கும் சிந்தனை நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக வரும். அப்படி இந்த ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய இவை இந்த ஆன்மாக்களினுடைய தன்மையை அற்புதமாக காட்டுகின்ற நிலை. இந்த 8வது திருப்பாடல்ல ராவணன் கைலை மலையை எடுத்த செய்தி வரைத்தலம் என்பது கைலை மலை. அதை கடினமாக அவர் முயற்சி செய்து அவன் எடுத்தான். இந்த முயற்சி இவ்வளவு முயற்சி அவன் தான் உண்மையிலேயே மகாபலம் பொருந்தியவன். மகாபலே என்ற சொல்லக்கூடிய நிலையிலே மகாபலம் பொருந்தியவன். ஆனா பெருமான் பார்க்க நீ என்ன எடுக்க முடியல. அதனால பெருமான் மகாபலேஸ்வரன் திருக்கோகரணத்து பெருமான் திருப்பெயர் மகாபலேஸ்வரன். ராவணன் கைலை மலையை எடுக்கின்ற முயற்சி செய்த அத்துணை பலத்தையும் போட்ட நிலையிலேயும் பெருமான் அதற்கு ஈடுகொடுக்காமல் என்ற நிலைக்கு அவர் அந்த வலிமையுடையவரை காட்டிய அந்த கோகரணம் அந்த பொலிவு என்கின்ற அந்த பொலிவினை காட்டி பொலிவு என்பது வேறொன்றும் இல்லை அவர்களை சுற்றி அந்த வைப்ரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடியது. அவர் பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பொலிவு என்பது அவர்கள் மூலமாக நீங்க பயன்பெறலாம். நீங்க எதுவுமே தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா அவர் கூடவே இருந்திருப்பாரு. அவர் கூடவே இருந்த காரணத்தினால எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் சொல்லுவாங்கல்ல அப்படி நாராக இருந்தாலும் அந்த அடியார்களோடு ஒட்டி ஒட்டி போது நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேர் என்ற நிலையிலே உங்களுக்கு அந்த தகுதியை கொடுப்பது இந்த பொலிவு என்பது. ஆக இந்த பொலிவு என்பது சாதாரண நிலை அல்ல, மிகப்பெரிய ஒரு நிலை என்பதாக அமைத்து 9, 10, 11 மூன்று பாடல்களையும் நம்ம பாடி நிறைவு
ஓடலரதீனும் விரிசார முன்னெருங்கி வள கோகரணமே ஈடமினிதாக முறைவான நிகழ் மேனியணி காழி நகரான் நாடிய தமிழ் கிழவியின் நிலையான சம்பந்த மொழிகள் நாடிய தமிழ் கிழவியின் நிலையான சம்பந்த மொழிகள் மேலான நிலை மேலான அந்த உலகத்திற்கு பெருமான் திருக்கோகரண திருப்பதியத்தின் வழியாக அழைத்துச் செல்லுகின்றான். இதுல நாடிய தமிழ் கிழவி இன்னிசை சொல்ல சின்ன சம்பந்த இந்த திருக்கோகரண பதியத்தை ஆய்ந்து 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 போட்ட சொற்கள் அத்தனை எப்பவுமே இத வந்து நீங்க பார்க்க முடியாது. திருஞான சம்பந்தர் வந்து அருள் நிலையில வர்றதெல்லாம் அப்படியே வர்றது பெருமான் உள்ள இருந்து என்ன ஒன்றுக்கிறாரோ அது அத்தனையும் வெளியில வர்றது. ஆனா இந்த பதியத்துல ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குற நாடிய தமிழ் இசை கிழவி ஆய்ந்து 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 சொற்களை போட்டுக்கிறாங்க. அப்ப எத்தனை ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு வலிமையானது எவ்வளவு எந்த நிலையிலே நம்மை அழைத்துச் செல்வதா திருக்குறள் பதிகம் மிக முக்கியமான பதிகம். மீண்டும் மீண்டும் நாம் படித்து படித்து உணர வேண்டிய திருப்பதிகம் இந்த திருக்கோகரண திருப்பதிகம். அதுல ஒரு சின்ன சில குறிப்பு இருக்கு. நம்ம அடுத்த வாரம் இந்த 8, 9, 10 பாடல்களை நம்ம பார்க்கலாம். இந்த 9வது பாடல்ல கொல்லை இளங்குறவர் தம்மில் புரிந்தவர் கோகரணம்னே சொல்ற கொல்லை இளங்குறவர்னு சொல்லுவார். கொல்லை என்பது எது அப்படின்னு ஒரு குறிப்பு, அதை குறிப்பை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். கொல்லை என்பதாக சொன்னால் முல்லை வனத்திற்கு கொல்லைன் பெரு, முல்லை வனத்திற்கு கொல்லைன் பெரு. அது எங்கிருந்து கிடைச்சதுன்னு சொன்னா இந்த முல்லை வனம் என்பது காடும் காடு சார்ந்த இடம். குறவர்கள் இளங்குறவர்கள் சொல்லக்கூடிய இவர்கள் இளங்குறவர்கள் இருப்பது எங்கன்னா இந்த காடு காடு சார்ந்த இடத்துல இருப்பாங்க. அப்படி இந்த குறவர்கள் இருக்கின்ற இடம் என்பதை நம்முடைய திருக்குறுந்தொகையில நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் திருச்சோற்றுத்துறை பதியத்துல திருக்குறுந்தொகையில மிக அற்புதமா சொல்ற கொல்லை ஏற்றின கோள் அறவத்தின தில்லை சிற்றம்பலத்துறை செல்வன தொல்லை ஊழிய சோற்றுத்துறையற்கே கொல்லையாய் பணி செய்ய படநெச்ச கொல்லை ஏற்றினர். இது என்ன கொல்லை ஏற்றினர்? கொல்லை ஏற்றினர் கொல்லை ஏற்றினருங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லை ஏற்றினர் என்பது கொல்லை என்பது முல்லை நிலத்தை குறிப்பது. இந்த முல்லை நிலத்திற்குரிய கடவுள் யாரு? மாயவன். மாயவனாகிய திருமால். திருமாலை இடமமாக ஏறியவருங்கிறதுக்கு கொல்லை ஏற்றி எப்படி வைக்கிறார்? கொல்லை ஏற்றினர் அது என்ன கொல்லை ஏற்றினர் அப்படின்னா கொல்லை என்பது முல்லை நிலம். முல்லை நிலத்திற்குரிய திருமால் திருமாலையே விடமமாக ஏறியவர் இந்த திருச்சோற்றுத்துறை பெருமான் என்பதற்கு கொல்லை ஏற்றினர். திருநாவுக்கரசு பெருமான் அற்புதமான திருப்பதிகள். ஒரு கடைசி நம்ம முடிக்கிற நிலையில ஒவ்வொரு குறுந்தொகை ஒவ்வொரு ஏதாவது ஒரு நிலையில நம்ம திருக்குறுந்தொகையை முழுமையா நம்ம பாடிடணும் வீட்டுல அப்படிங்கிறதுக்கு போன முறை திருச்சேரி பதிகம் யார் படிச்சீங்கன்னு தெரியல. புதுசா யார் படிச்சீங்களா? திருச்சேரி பதிகம் முழுமையா படிச்சது போல திருச்சோற்றுத்துறை பதிகம் திருக்குறுந்தொகை 100 பதிகமும் எப்படியாவது நீங்க ஒவ்வொரு ஒரு ஒரு குறிப்பு கொடுக்குறேன். இங்க வந்து ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நானும் படிச்சிருந்தேன் நீங்களும் படிச்சிருக்கீங்க. அப்படி 100 பதிகத்தையும் நம்ம ஒரு கவர் பண்ணிடும். அத இந்த வாரம் நீங்க அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள இந்த திருச்சோற்றுத்துறை திருக்குறுந்தொகையை அனைவரும் உள்ளார்ந்து அதை அனுபவத்தோடு படிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த கொல்லைக்கு கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து சேர்த்தது தான் இது. ஆகவே அப்படி இழுத்து கொண்டு வந்து சேர்த்ததுல நான் என்ன பதில் என்ன பண்ணி சரி. இதுல ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசரா அப்படி அழுகும் அற்புதம் அற்புதம் மணிமணியா அமைச்சிருப்பாரு. நீங்க எந்த விதமான முயற்சியும் வேண்டாம், எந்த விதமான இதுவும் வேண்டாம். பெருமாவை எண்ணி இந்த திருக்குறுந்தொகையை படிச்சீங்கன்னு சொன்னாலே அத்துணை நலமும் நமக்கு விளையும். வேறு 6வது திருப்பாடலோடு இந்த வகுப்பினை நிறைவு செய்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறோம்.
பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் குறிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு மூணாவது பாட்டு, அடுத்தது ஆறாவது பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி கொடுக்கும். அந்த ஆறாவது பாடல் இவரு கரெக்டா எப்படி எட்டாரு தெரியல, முன்னாடியே படிச்சிருந்தீங்களா? சர்வநாதன் எங்க அப்படியா? வெரி குட், வெரி குட். அற்புதமான நிலைங்க. இந்த புரிஞ்சதுல இந்த பாடல் பெருமான் என்ன சொல்றாருன்னு, பொங்கி நீங்கள் இந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோ தெய்வம் உண்டோ சொலாயின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் வர்றாருப்பான் இந்த பாடல்ல. யாராவது ஒரு சேலஞ்சு எங்க சிவபெருமான் மாதிரி ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்து காட்டு நீ பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இந்த பார்க்கடலை கடைஞ்ச பொழுது பார்க்கடலை கடைந்த நிலையில அமுதமும் வந்தது நஞ்சும் வந்தது. ஆனா பெருமானும் வந்து நஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டு அமுதத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பங்கு போடுற ஒரு தெய்வம் உண்டான் கேட்ட. பங்கு போடுறது எப்படிங்க போடுவீங்க? நல்லதே ரெண்டு பேரும் பங்கு போட்டுட்டா ஓகே, கெட்டது எனக்கு நல்லதெல்லாம் உனக்குன்னா முருகனையா என்ன சும்மா இருப்பாரு? இந்த பக்கம் இருக்கிற நிலம் எல்லாம் கெட்டு போன நிலம், ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் எடுத்துக்கிறேன். நல்ல அருமையான நிலம் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? இந்த ஆனா எங்கள் பெருமான் சிவபெருமான் சொன்னாரியா, நஞ்சை எடுத்துக்கொண்டு அமுதத்தை கொடுத்து பங்கு போட்டார. இந்த மாதிரியான பங்கை நீ யாராவது பண்றாங்களா சொல் என்பதாக சொல்லி, தொங்கி நீ என்றும் சோற்று துறை அப்படின்னா, தொங்கி என்பது தொங்குறது இல்ல, தொங்கி என்பது துவங்கி என்று பெரு துவங்குதல். இப்பயாவது இதை தெரிஞ்சுக்கிட்டாலையா? ஆ, இந்த செகண்ட் டே என்ன பண்ணுமா? துவங்குதல். இப்ப இருந்து யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிவபெருமானை வழிபடு. இப்ப யாராவது சிவபெருமானை பத்தி உங்க சிவபெருமானை நீ வழிபடு வழிபடுன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு பெருமையை சொல்லியா? உங்க ஆளை வழிபடுறதுக்கு சம் குவாலிபிகேஷன் என்ன அவருக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு நீ சொல்லு, நான் வழிபடுறேன் அப்படின்னா. இங்க பாரு, இந்த மாதிரி பங்கு போட்டவங்க யாரும் கிடையாது, நீங்கள் சிவபெருமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அவன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுவான். என்ன அவன் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய நேரம் தோன்றும். அதுதான் திருச்சோற்றுத்துறை என்ற திருச்சோற்றுத்துறையினுடைய அந்த ஆறாவது பாடல் என்பதாக சொல்லி இந்த திருச்சோற்றுத்துறை பதிகம் முழுவதையும் எல்லோரும் சேர்ந்து படித்து அனுபவம் பெற வேண்டும் என்பதாக சொல்லி.